எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து உம்முடைய சரீரத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பந்தியின் மூலமாக ஐக்கியப்படும்படியாக வந்திருக்கிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அப்பத்தை ஆசீர்வதித்து பாத்திரத்தை எடுத்து அதையும் ஆசீர்வதித்து நீர் வருமளவும் நாங்கள் இந்த இராப்போஜனத்திலே பங்கு பெற வேண்டும். இப்பொழுது உம்முடைய வருகையின் காலத்தில் இருக்கிறோம், ஆனாலும் அது முடிவடையவில்லை. கடைசி அக்காலம் துணிக்கும் பொழுது நாங்கள் சரீர மறுரூபமாக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியாண்டே கல்யாண விருந்திலே பங்கு பெறுவோம். அது வரைக்கும் ஆண்டவரே, இந்த இராப்போஜனத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு இதில் பங்கு பெற வந்திருக்கிறோம். இந்த பந்தியிலே நாங்கள் பங்கு பெறும் பொழுது கல்வாரியிலே நீ சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு சொந்தமாகிறது. எங்கே அங்கே எங்களுக்கு சல்வேஷனை சம்பாதித்தீர், ஹீலிங்கை சம்பாதித்தீர், சமாதானத்தை சம்பாதித்தீர், ப்ராஸ்பெரிட்டியை சம்பாதித்தீர், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை உங்களுடைய மரணத்தினாலே ஜெயித்து மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தீர். அந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இந்த பந்தியின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு அது சொந்தமாகிறது. அவ்விதமான ஒரு விசுவாசத்தோடு இதில் பங்கு பெற உதவி செய்யும். பாரம்பரியமாக நாங்கள் இதில் பங்கு பெறாதபடி எதற்காக இந்த பந்தி ஆயத்தப்பட்டிருக்கிறது அந்த நோக்கத்தை, அந்த வெளிப்பாட்டை அறிந்தவர்களாக இதில் பங்கு பெறும் பொழுது மெய்யாகவே இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தாவே, இந்த பந்தியின் மூலமாக நாங்கள் ஜீவனை பெறத்தக்கதாக உம்முடைய வார்த்தையில் இருக்கிற அந்த ஜீவனை இந்த பந்தியின் மூலமாக பெறத்தக்கதாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்து. எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னியும். நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல, எங்களை பாத்திரமாக்கிறது நீர்தான். எங்களுடைய தகுதி உம்மாலே உண்டாயிருக்கிறது. இப்பொழுது உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இந்த பந்திக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்து. யார் யார் ஆண்டவரே நியமித்திருக்கிறோ அவர்கள் எல்லாரும் வரட்டும். தூரத்துலேருந்தும் சமீபத்திலேருந்தும் உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. கடைசி நேரமாக இருக்கிறது. உங்களுடைய அந்த ராப்சர் வரும் பொழுது நாங்கள் அதற்கு பிறகு இந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டிய அவசியம் இல்லை. உம்மை நாங்கள் முகமுகமாய் காண்போம், உம்முடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அது வரைக்கும் இந்த மாம்சத்தில் இருக்கும் வரைக்கும், இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கும் வரைக்கும் இந்த பந்தியிலே பங்கு பெற எங்களுக்கு பலத்தை தாரும், கிருபை தருவீராக, ஆசீர்வாதத்தை தருவீராக. சிறிது நேரமுடைய வேத வாக்கியங்களை தியானிக்கும் பொழுது அந்த பரிசுத்த வார்த்தையின் மூலமாக எங்களை இந்த பந்திக்கென்று ஆயத்தப்படுத்தும், ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அநேக தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. எல்லாரையும் பிரயாசங்களுக்கும் ஆண்டவர் தாமே பலன் அளிப்பாராக. வார்த்தையானது நாலாம் பரிமாணத்தின் மூலமாக அது எல்லா இடத்துக்கும் போகிறது, வேர்ல்டு வைடு அது போகிறது. நம்முடைய மெசேஜ் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்காக கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் யார் யாரை தெரிந்து கொண்டாரோ அந்த எலெக்ட் பீப்புள் இந்த செய்தியை கேட்கும்படியாக ஆண்டவர் வந்து அவர்களுக்கு ஒரு வழி நடத்தலை தருவார். பின்பு அவங்க மெசேஜை நேசித்து அதை பற்றி கொள்வாங்க. எல்லாரையும் ஆண்டவர் ரேப்சருக்கு ஆயத்தப்படுத்துவார். இந்த மெசேஜில் வந்தால் தான் ரேப்சரில் போக முடியுமா? ஆமாம், இந்த மெசேஜில் வந்தால் தான் போக முடியும். பெந்தகோச செய்தி ஆயத்தப்படுத்தாது, பாற்று வேடு ஆயத்தப்படுத்தாது. மெசேஜில் இருந்தாலும் அடிப்படை உபதேசத்தில் இருக்கவங்களுக்கு ராப்சர் கிடையாது. அவங்க ஃபூலிஸ் வெர்ஜின். நம்ம செவன் சீல பிலீவ் பண்ணுறோம். செவன் சீல பிலீவ் பண்ணாதவங்க, செவன் சீல பற்றி விளக்கம் தெரியாதவங்க ஃபூலிஸ் வெர்ஜின். அவங்க பாற்று வேடில் இருக்கிறாங்க. நல்ல மெஜாரிட்டி மெசேஜ் பீப்புள் வந்து பார்ட்ஸ் வேர்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க ராப்சரில் பங்கு பெறணும்னா செவன் சீல பிலீவ் பண்ணும், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்கு வரணும். செவன் சீல் இஸ் கிரைஸ்ட், இட் இஸ் அ கமிங் ஆஃப் த லார்ட். அதை பிலீவ் பண்ணாமல், அதை குறித்த வெளிப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஒரு வேலைக்கு கிராஜுவேட்டாக இருக்கணும்னு சொன்னால் பத்தாவது படித்தவங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே போல் அவங்க வந்து குறைந்த அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிஞ்சி போகும். நம்ம செய்தியை கேட்பது மட்டுமல்ல அதை ஃபாலோ பண்ணி அந்த வார்த்தையில் முடி பறிந்த நிலைத்திருந்தால் நம்ம வந்து ராப்சரில் பங்கு பெறுவோம். பாதியில் பயிற்சா பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் முடிவு பந்த நிலத்தில் இருக்கிறதுக்கு ஆண்டவர் தான் கிருபை தரணும். இந்த மெசேஜில் வந்து மைனாரிட்டி பீப்புள் ரொம்ப குறைவான பேர் தான் இருக்கிறார்கள். இதில் வந்து ஆசீர்வாதம் கிடைக்குமா, அது உங்கள் ஃபெய்த்தை பொறுத்து இருக்கு. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்கை கொண்டு வரும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். அதனால் பைபிளில் நமக்கு பேட்டர்ன்ஸ் இருக்கிறது, பைபிளில் நமக்கு ப்ராமிஸ் வேர்டு இருக்கிறது. அந்த ப்ராமிஸ் வேர்டையும் பைபிள் பேட்டனையும் கொண்டு போய் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். ஆமீன். இப்பொழுது தேட்புல் நமக்கு வர வேண்டிய நேரம், ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு வர வேண்டிய நேரம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியிலே செய்ய போகிறார். அதனால் நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து எல்லா நன்மைகளையும் இந்த வார்த்தையின் மூலமாக பெற முடியும். கர்த்தர் ஆமீன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து நம்ம வந்து கர்த்தருடைய பந்திக்கு உள்ளாக கடந்து போவோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:10-11 வாசிக்கலாம். தானியேல் 5:10-11.
ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தால், அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார்.
சரி, போதும். இப்பொழுது பைபிளில் இருந்து ஒரு இன்சிடென்ட், ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். தானியேல் காலத்தில் நடந்த காரியம். அதனால் தானியேல் 5 அது எழுதப்பட்டிருக்கு. அந்த 5 முழுவதுமாக பெல்சாத்தார் ராஜா நேபுகாத்நேச்சாருடைய மகன், அது சரித்திரப்படி அவன் பேரன் என்று சொல்லுகிறார்கள். பெல்சாத்தாருடைய பேரன், அதாவது நேபுகாத்நேச்சாருடைய பேர. நேபுகாத்நேச்சார் பெரிய ராஜா. அவனுடைய ராஜ்யமானது இப்பொழுது பேரன் கையில் வந்திருக்கு. பெல்சாத்தார் காலத்தில் அது வந்திருக்கு. அவன் வந்து என்ன செய்கிறான் என்றால் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினான். 1000 பிரபுக்கள், இதோ அவனுடைய மனைவிமார்கள் மற்றும் வைப்பாட்டிகள் எல்லாத்தையும் வந்து பண்ணி பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணான் என்று 5 நம்ம வாசிக்கிறோம். இந்த 10-11 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், ராஜாத்தி அதை கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தார். நவ் த குயின் பை ரீசன் ஆஃப் த வேர்ட்ஸ் ஆஃப் த கிங் அண்ட் ஹிஸ் லார்ட்ஸ் கேம் இன் டு த பேன்க்யூட் ஹவுஸ். The queen came into the banquet house. அந்த விருந்து சாலைக்குள் ராஜாத்தி பிரவேசித்தாள். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது, பசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. அவனுக்குடைய ஞானத்துக்கு ஒப்பாக யாருக்கும் அவ்வளவு ஞானம் கிடையாது. அதனால் நேபுகாத்நேச்சார் அவரை வந்து அங்கே ஒரு பெரிய ஸ்தானத்தில் வைத்தார், எல்லா ஞானிகளுக்கும் தலைவனாக வைத்தார். அதனால் நீர் வந்து பயப்பட வேண்டாம். தேர் இஸ் அ மேன் இன் தை கிங்டம் இன் ஹூம் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த ஹோலி காட்ஸ். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு மனுஷன் இருக்கிறான், ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கிறது. அவன் இந்த எழுத்துகளுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியும். அவனை அழைங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்று இங்கே சொல்லுகிறதை இந்த வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதனால் இங்கே பெல்சாத்தார் ராஜாவும் அவனை சேர்ந்தவங்க 1000 மேலே விருந்து சாலையில் பங்கு பெறுறாங்க. கர்த்தருடைய பாத்திரத்தில், எருசலேமிலிருந்து கொண்டு வந்த கர்த்தருடைய பாத்திரத்தில் திராட்சரசத்தை ஊற்றி மதுபானத்தை பானம் பண்ணி எல்லாரும் போதையில் இருக்கிறார்கள். அங்கே டான்ஸ் நடக்கிறது, களியாட்டுகள், அங்கே வெறிகள் எல்லாமே அங்கே இருக்கிறது. இவ்விதமான ஒரு பேங்க்யூட் ஹவுஸில் இதை என்ன திடீரென்று ஒரு எழுத்து வந்து கையிருப்பு வந்து எழுகிறது. அந்த எழுத்து வந்து ஒரு கையிருப்பு மட்டும் தெரிகிறது, அது வந்து செவத்தில் அங்கே எழுதும் பொழுது எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. கை கால் நடுங்கி விட்டது, ராஜாவுக்கு கை கால் நடுங்கி இடுப்புலாம் கட்டுவிட்டு போச்சு. பயம், பெரிய ஷாக்கு, ஆடல் பாடல் எல்லாமே நின்று விட்டது. அப்போ ராஜா திகைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவ வந்து அந்த குயின் அங்கே உள்ளே வர்றா. அந்த குயின் வந்து, நீர் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறார், உங்களுடைய ராஜ்யத்தில் ஒரு ப்ராஃபிட் இருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியை வந்து சொன்னால் இதனுடைய அர்த்தத்தை சொல்லுவார். ஆனால் குறி சொல்கிறவங்க, சோசியக்காரங்க, எல்லா ஞானிகளும் வரவழைக்கப்பட்டு ஒருத்தருக்கும் அதனுடைய வியாக்கியானத்தை சொல்ல முடியல. அது என்ன எழுதியிருக்குது யாராலும் வாசிக்க முடியாது. கர்த்தருடைய விரல் வந்து எழுதியிருக்கிறது வெளிச்சத்தில், அப்படியே அந்த எழுத்து அப்படியே தெரியுது. ஆனால் எல்லாரும் அந்த எழுத்தை பார்க்குறாங்க, ஒருத்தராலும் அர்த்தம் தெரியல. ஆனால் இதுக்கு அர்த்தம் தெரிகிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன்தான் தானியேல் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று அங்கே சொல்லுகிறாங்க. தானியேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த தானியேல் நேபுகாத்நேச்சார் காலத்தில் அவன் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னான், சொப்பனத்தையும் சொன்னான், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொன்னான். தானியேல் 2 நம்ம வாசிக்கிறோம். அந்த தானியேல் எல்லா ஞானிகளுக்கும் மேலான ஞானி, அவன் பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறான், ராஜா அவனை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அந்த தானியேலை மறந்துட்டாங்க. அந்த தானியேல் எங்கே இருக்கிறான், அவன் யாருங்கிறதே எல்லாரும் காலப்போக்கில் மறந்துட்டாங்க. இப்போ நேபுகாத்நேச்சருடைய பேரனுடைய காலம் வருது. ரொம்ப நாளாக அந்த தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி நேபுகாத்நேச்சார் காலத்தில் அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் நிரூபித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறார். அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசியை இப்பொழுது அந்த பாபிலோனிய மக்கள், அந்த நேபுகாத்நேச்சாருடைய பேரன் அந்த பெல்சாத்தார், அங்கே இருந்த அந்த பார்ட்டியில் இருங்க 1000 அந்த பார்ட்டியில் இருக்கிறாங்க. அந்த பிறப்புகள், பிறப்புகளுடைய மனைவிமார்கள், இன்னும் வைப்பாட்டிகள் எல்லாருமே இருக்கிறாங்கன்னு எழுதியிருக்கு. 5 நம்ம வாசிக்கிறோம். எல்லா வசனத்தையும் வாசிப்பதற்கு நேரம் இல்லை. அவ்விதமாக இருக்கும் பொழுது ஒருத்தருக்கும் அந்த தீர்க்கதரிசி ஞாபகமே வரல. அல்ல, பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால் ஃபர்கட்டன் ப்ராஃபெட், மறக்கப்பட்டு போன தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி இப்பொழுது எல்லாரும் மறந்துட்டாங்க, காலப்போக்கில் எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பெண், அவள் வந்து குயினாக இருக்கிற, அந்த குயினுக்கு மட்டும் ஞாபகம் இருக்கு. அந்த குயினுக்கு அந்த டேனியல் செய்த காரியங்கள், டேனியலுடைய தீர்க்க தரிசனங்கள், அவனுடைய இதோ அவனுடைய புக்ஸு எல்லாத்தையும் அவள் படிச்சுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு மட்டும் ஞாபகத்தில் இருக்கு. அதனால் நேரம் வரும்பொழுது சரியாக அவ வந்து விருந்து சாலைக்குள்ளே பிரவேசிக்கிறாள். அவள் அந்த பார்ட்டியில் பங்கு பெறலை, அவள் அந்த பார்ட்டிக்கு வெளியே இருக்கிறாள். ஆனால் திடீரென்று ஒரு நிசப்தம் ஏற்பட்டனாலே அந்த பார்ட்டியில் இருக்கிற சலசலப்பு எல்லாமே நின்று போச்சு. இப்போல்லாம் கல்யாணத்தில் அந்த ரிசப்ஷனில் என்ன செய்யணும், குத்தாட்டம் போடுறாங்க. நம்ம கிறிஸ்டின் மேரேஜில் எப்படி இருக்கோன்னு தெரில, மற்ற மேரேஜஸ் போனால், நம்ம ஹிந்துஸ் மேரேஜுக்கு போங்க, அங்கே பாங்க ஆண்களும் பெண்களும் குத்தாட்டம் போடுவாங்க. அதனால் இப்போ களியாட்டுகள் நிறைய ஆகிப்போச்சு, ரொம்ப மோசமான. அதே மாதிரி உங்கள் ஒரு களியாட்டு அங்கே இருக்குது, அந்த நேரத்தில் அவ அதில் பங்கு பெறல, அது கத்தருக்கு விரோதமான பாவம். அதனால் அவ அந்த ஃபீஸில் இல்லை, அந்த பேங்க்யூட்டில் இல்லை, அந்த விருந்தில் அவ இல்லை, அவ வெளியே இருக்கிறாள். இப்பொழுது திடீரென்று சத்தம்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு எட்டி பார்த்தா அங்கே கையிருப்பு வந்து எழுதியிருக்கு. அங்கே வந்து யாருமே அர்த்தம் சொல்ல தெரியலை. ராஜா வந்து பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் சொல்கிறான், நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி உங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாரு, அதை நீங்கள் மறந்துட்டீங்க. அவருக்கு மட்டும்தான் வந்து இத விளக்கத்தை கொடுக்க முடியும். இவளுடைய உலகத்துல வேற யாருக்கும் அதை கொடுக்க முடியாது. உலகத்துல இருக்க 700 கோடி மக்களுக்கும் கொடுக்க முடியாது. பாபிலோன்ற ராஜ்யத்துல இருக்க யாராயிலும் இதுக்கு விளக்கத்தை கொடுக்க முடியுமா? முடியாது அப்படின்னு சொல்றா. நீங்க அவனை கூப்பிட்டீங்கன்னா, அந்த தானியலை கூப்பிட்டா அர்த்தம் சொல்லுவார் அப்படின்னு சொல்ற. இதுதான் நான் காலையில் சொன்னேன். ஷவுட் வந்து என்ன செய்து ஆரவாரம் வந்து மெசேஜில் நம்மளை கூட்டி சேர்க்குது. உலகம் முழுசும் இருக்க ஜனங்களில் கொஞ்சம் பேரை தீர்க்க தரிசி செய்தியில் கூட்டி சேர்க்குது. அதுக்கு பிறகு இந்த வாய்ஸு, மணவாட்டியின் சத்தம், ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ், அது வந்து என்னச்சுன்னா பைபிளையும் உங்களுக்கு தீர்க்க தரிசி செய்தியும் இணைச்சி காமிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் பேரை பார்க்குறீங்க. அப்போதான் நீங்கள் நியூ பேர்த் அடையிறீங்க. உங்கள் பேரை பைபிளில் பார்க்க தெரியலன்னா நீங்கள் வந்து நியூ பேர்த் அடையலை அப்படின்னு காலையில் சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு ஹீட்டிங் ப்ராசஸ் வந்து பானையை வந்து சூளையில் நெருப்பில் போட்டு தங்க அதை வேக வைக்கணும். அதுதான் அனாய்ச்சிங். ஈகிள் அனாய்ச்சிங் வந்து என்ன செய்யுதுன்னா நம்முடைய ஜென்ம சுவாபம், நம்ம டிஎன்ஏல இருக்கிற எல்லா சுவாபங்களையும் சுட்டரிச்சு நல்ல பாத்திரமாக மாற்றுகிறதுன்னு சொன்னேன். நீங்கள் நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நீங்கள் என்ன சொன்னால் அந்த வார்த்தையோட ஐடென்டிஃபை ஆகணும். ஆமாம், நான் அந்த 3வது ஸ்டேஜ் வந்திருக்கேன். நான் இமேஜ் ஸ்டேச்சர் ஆஃப் பர்ஃபெக்ட் மேன், இமேஜ் ஆஃப் த வேர்டு அப்படின்னு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே பிரசங்கம் எல்லாமே உங்களை ரேப்சருக்கு ஆயத்தப்படுத்தும். இப்பொழுது எங்கே வந்திருக்கிறோம்? வாய்ஸில் வந்திருக்கிறோம். ஈகிள் அனாய்ட்டி, தேர்ட் ஸ்டேஜ் ஈகிள் அனாய்ட்டிங். அது நம்ம ஜென்ம சுபாவத்தெல்லாம் சுட்டரிச்சு போடுது. பசுத்தாவி பெறாதவங்க ஜென்ம சுபாவம் அவங்கள விட்டு போகாது அப்படின்னு காலையில் ரொம்ப விளக்கம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் உங்களை ஸ்டக் பண்ணால் நீங்கள் மனம் திரும்புங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லுங்கள். இப்பொழுது இந்த மெசேஜில் நீங்கள் உங்களை பார்க்க முடியும். அந்த குயினில் உங்களை பார்க்குறீங்க. நீங்க அந்த கியூனா இருக்கிறீங்க. அந்த ஒரு பர்சன், ஒரு பெண் வந்து உலகமெங்கிலுக்கு மடவாட்டிக்கு ஒரு பேட்டர்னா இருக்கிற ஒரு ஸ்திரீ எல்லாத்துக்கும் ஒரு அடையாளமா இருக்கிற. இப்போ அவளை படிக்கும் பொழுது நீங்க தான் அது. அந்த கண்ணாடியில பாக்கிறது நான் தானே அந்த சின்ன பையன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணான். அதே போல நம்ம இந்த பைபிள், இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது அந்த குயின் நான் தான், என் கேரக்டர் அவங்களும் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்க நியூ பேர்த் அடைஞ்சிருக்கீங்க. உங்கள் லைஃப் அதை டெஸ்டிஃபை பண்ணால், உங்கள் லைஃப் அதை ஐடென்டிஃபை பண்ணால் நீங்கள் நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறீங்க. உங்கள் லைஃப் ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இணையும். அப்படி இணைஞ்சாதான் நீங்கள் ஆவிக்குரியவங்க. அது அப்படி இணையலை அப்படின்னா நீங்கள் ஆவிக்குரியவங்களா இல்லை. மெசேஜில் வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்திருக்கீங்க, செகண்ட் ஸ்டெப்பில் வரல. உங்களுடைய ஜென்ம சுபாவங்கள், உங்களுடைய நேச்சர் எல்லாமே நம்ம ஹெரிடிட்டரியா நம்ம வந்து பெற்றிருக்கிற அந்த பேட் நேச்சர் எல்லாமே சுட்டரிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம தேட் ஸ்டேஜ் வந்துட்டோம். ராப்சர்ல ஷேராக போறோம். மெசேஜில் வந்துட்டோம், நம்மெல்லாம் மனவாட்டி, நம்மெல்லாம் போயிடும் அப்படிங்கிறது பாற்று வேடுக்காரங்க சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் நீங்க மெசேஜில் வந்துட்டீங்க, தீர்க்கதரிசியை நம்புறீங்க, அதனால நீங்க எல்லாருமே போயிடுவீங்க. அது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இது வந்து டீப்பாக இருக்குது, நம்ம ஹார்ட்டை டச் பண்ணும் இது. அதனால இந்த குயின் நீங்கள் தான். அந்த குயின் வந்து எந்த நேரத்தில் வர்றா அந்த டைமை நீங்கள் பார்க்கும் பொழுது அதே டைமில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு இதோ இன்னும் வந்து பெல்சாத்தார் தலை வெட்டப்படலை, பாபிலோனிய ராஜ்யம் இன்னும் அழியலை. அந்த மாதிரி இதில் வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்த உடனே அந்த அழிவு, பாபிலோனுடைய அழிவு சடுதியாக பாபிலோன் ஒரே ராத்திரியிலே அழிஞ்சு போகுது. அதனால அதுக்கும் இந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் மத்தியில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உலகம் எப்படி இருக்குது? வெறியினாலும் பெருந்திண்டினாலும் லௌகிய கவலையினாலும் அது வந்து பீடிக்கப்பட்டதாக இருக்குது. அவங்க எல்லாமே போதையில் இருக்கிறாங்க, எல்லாருமே வெறியில் இருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி உலகம் களியாட்டில் இருக்கு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் அவ்வளோதான், களியாட்டு தான் இருக்கு. அதுக்காகவே ஃபங்க்ஷன் வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் எல்லாருமே போதையில் போயிடுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாம் போதை டான்ஸு. உலகம் அப்படி இருக்கு. அதே போல் உலகம் அவிதமாக இருக்கும் பொழுது, வெறியில் இருக்கும் பொழுது, பாவத்தில் இருக்கும் பொழுது நம்ம அதில் பங்கு பெறல, இந்த குயின் அதில் பங்கு பெறல. எல்லாரும் தீர்க்கதரிசியை மறந்து போயிட்டாங்க. தீர்க்கதரிசி வந்து ரொம்ப காலம் ஆகிப்போச்சு, அதனால் இப்பொழுது காலம் ஆகும் பொழுது மறந்து போயிட்டாங்க. அந்த தீர்க்கதரிசி செய்தியை வந்து தியானம் பண்ணுவதும் இல்லை. அவ்விதமான ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது நம்ம அதையும் பைபிளையும் ஒப்பிட்டு பார்த்து நம்ம அதை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம அந்த ஒரு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார், அந்த தீர்க்கதரிசியின் செய்தியை வந்து பைபிளோடு 100% இணைகிறது, அதை மேட்ச் பண்ணி பார்த்து நம்ம சாணம் என்னதென்று நம்ம கண்டுபிடித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் என்ன சொன்னால் அந்த மாதிரி ஒரு சாணத்தில் நம்மளை வச்சிருக்கிறார். நீங்கள் அந்த குயின் எப்பொழுது வர்றா, அந்த குயினுடைய சுவாபம் எப்படி இருக்குது, மற்றவங்களுடைய சுவாபம் எப்படி இருக்குது. அந்த குயினுடைய கணவன் பெல்சாத்தார் அவன் வந்து வெறியில் இருக்கிறான். அந்த ஜனங்கள் எல்லாம் களியாட்டில் இருக்கிறார்கள், பாவ சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இவ அதில் பங்கு பெறல. அதே போல் உலகம் வந்து சோதோமின் நிலைமை அடையும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் பாவிகளாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுது நம்ம அதில் பங்கு பெறல. ஆமென். நம்ம வந்து அதை விட்டு விலகி இருக்கிறோம். நம்ம வந்து இப்பொழுது கடைசி கால மனவாட்டி, பார்ட் வேர்ல்ட்ல இல்லை, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல ஆண்டவர் ஒரு மனவாட்டியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் இறங்கி வந்து ஒரு மனவாட்டியை ஷேப்பிங் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் நம்ம ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் கொண்டு வருகிறார், வேர்ட் இமேஜாக மாற்றி கொண்டிருக்கிறார். அதில் நீங்கள் ஒரு நபராக இருக்கிறீர்கள். யூ ஆர் த மெம்பர் ஆஃப் த பிரைட், பிரைட் சர்ச். நம்ம பிரைட் சர்ச்சாக இருக்கிறோம். அங்கே நமக்கு என்ன வெளிப்பாடு இருக்கிறது, இந்த காலத்தில் ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். பெந்தகோஸ்காரங்கிட்ட சொல்லி பாருங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் நம்ம கரெக்டாக அந்த அந்த குயினுக்கு மேட்ச் ஆகும். மற்றவங்களுடைய ஸ்தானமும் அதில் இருக்குது. அதனால் ஜனங்கள் இன்றைக்கி புசிப்பும் குடிப்பும் அவங்க வந்து வெறியில் இருக்கும் பொழுது நம்மளை ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறார். நம்ம அதுலேருந்து செப்பரேட் ஆகி தீர்க்கதரிசியின் செய்தியை ஃபாலோ பண்ணி கொண்டு வருவோம். எல்லோரும் தீர்க்கதரிசியை மறந்து விட்டார்கள். ஃபர்காட்டன் ப்ராஃபட் டேனியல் இப்பொழுது ஃபர்காட்டன் ப்ராஃபட்டாக இருக்கிறோம். மறக்கப்பட்டு போன தீர்க்கதரிசி, அதை வந்து ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துறது இந்த குயின் தான். அதனால் ஒரே கியூன் வந்து அந்த தீர்க்கதரிசி செய்தியை கரைச்சி குடித்த மாதிரி அவர் செய்த அற்புதங்கள், அவர் கண்ட விஷன் எல்லாத்தையுமே மனசில் வச்சிருக்கிறோம். அவருடைய வெளிப்பாடுகள், எல்லா வெளிப்பாடுகளையும் நம்ம அறிஞ்சு தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அதனால் இந்த குயின் வந்து அந்த தானியேலுடைய எல்லா வெளிப்பாடுகள், அவனுடைய எல்லா விதமான செய்த கிரியைகள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து கொண்டிருக்கிறாள். கர்த்தர் என்ன செய்திருக்கிறான் என்றால் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த செய்தியை உலகமெங்கிலும் அனுப்பியிருக்கிறார். லூக்கா 17:24. லூக்கா 17:24.
வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரும் தம்முடைய நாளிலே தோன்றுவார்.
இதோ மின்னல், அது ஒரு திசையில் தோன்றி மறுதிசை, கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் மின்னல் பிரகாசிப்பது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளில் வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால முதலாவது வருகை வந்து அவர் மாம்சத்தில் வந்தார், பர்ச்சேசிங் ஒர்க்கு செய்யும்படியாக வந்தார், நமக்கு மீட்பை சம்பாதிக்கும்படியாக வந்தார். ரெண்டாவது வருகை வந்து அது ஒரு சீக்கிரட்டாக இருக்கிறது. இஸ் செகண்ட் கிரேட் அப்பியரிங் விச் இஸ் டு பி எ சீக்ரெட் டு த பப்ளிக். இது எல்லாருக்கும் தெரியறதில்லை. முதல் வருகை இயேசு மாம்சத்தில் பிறந்தார், பெத்லேகமில் பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். அதுதான் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் பண்டிகைன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இந்த செகண்ட் கமிங் எல்லாருக்கும் தெரியறதில்ல. செகண்ட் கமிங் மேகத்தில் வந்தார். பாட்வேர்டு பீப்புளுக்கும் அது புரியறதில்லை. பாட்வேர்டு சர்ச்சஸ் தான் எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனா உலகமெங்கிலும் பிரைட் சர்ச் இருக்கு. இது ஒன்னு இருந்துச்சுன்னா இன்னொரு இப்ப குவீன் வந்து பிரைட் சர்ச், அவள் அதுக்கு அடையாளமாக இருக்கிறா, அவள் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கிறா. தீர்க்கதரிசியை குறித்த எல்லா உபதேசங்களும் அவளுக்கு தெரியும். ஏழு முத்திரைகளின் வெளிப்பாடு, ஏழு ட்ரம்பட்ஸ், அங்கே ஏழு சச்சேஜஸ் எல்லாமே அவளுக்கு எல்லாம் மனசுக்குள்ளே இருக்கு. இந்த நமக்கு ஆண்டவர் ஒரு பிரதர் பென்கேமை அனுப்பினார், அவருடைய உபதேசங்கள் எல்லாம் நம்ம மனசில் இருக்கு, நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உலகப்பரமாக நம்ம ஜீவிக்கலை, அதை விட்டு நம்ம விலகி இருக்கிறோம். நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த செகண்ட் கமிங் வந்து சீக்கிரட்டாக இருக்கிறது. ஆனாலும் என்ன சென்றால், சீக்கிரட்டாக இருந்தாலும் அந்த மெசேஜ் வந்து சீக்கிரட்டாக உலகம் முழுசும் போயிட்டு, நாலாம் பரிமாணத்தின் மூலமாக த மெசேஜ் ஆஃப் த ப்ராபெட் வுட் கோ டு த என்டையர் வேர்ல்டு இன் திஸ் லாஸ்ட் ஸ்டேஜ். உலகம் முழுசும் போயிட்டு, அதனால தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேர்ல்டு வைடா அது போயிருக்கிறது. அவங்க ட்ரூத்தில் வர்றாங்க, அவங்க வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். முழு வார்த்தையும் பைபிளும் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. த எலெக்ட் ஆஃப் காட் த்ரோ அவுட் த என்டையர் வேர்ல்டு, முழு உலகத்திலையும் இன்னைக்கு அவங்க வந்து வார்த்தையில் வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கமிங்கில் அவர் பேபியாக வந்தார், செகண்ட் கமிங்கில் அவர் பேபியா வரல, ரிவீல்டு வேர்டு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக வந்திருக்கிறார். இப்பொழுது வார்த்தையானது ஓபன் ஆயிருக்கிறது. கிரைஸ்ட் பீயிங் ரிவீல்டு இன் திஸ் ஏஜ் பை ஹிஸ் வேர்ட் ஆஃப் ட்ரூத் தட் இஸ் சைனிங் இன் டு த ஹார்ட் ஆஃப் ஹிஸ் எலெக்ட். இப்பொழுது நம்முடைய இதயத்திலே அது பிரகாசித்துக் கொண்டிருக்கு. உலகமெங்கிலும் இருக்கிற எலெக்ட் பீப்புளுக்கு இந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை அவங்களுடைய இதயத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. முதலாம் வருகையில் அவரை எப்படி புறக்கணித்தார்களோ அதே போலதான் இரண்டாம் வருகையில் புறக்கணிக்கப்பட்டிருக்க. அவர் ஒரு மனுஷனாக வரல, அவர் ரிவீல்டு வேர்டா வந்திருக்கிறார், வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறார். கிரைஸ்ட் இன் வேர்ட் ஃபார்ம், வார்த்தையின் ரூபத்தில் இருக்கிறார். ஓபனிங் ஆஃப் த வேர்டு இன்னைக்கு நமக்கு மத்தியில் வந்திருக்கிறது. அதை எப்படி புறக்கணித்தார்களோ அன்னைக்கு ரிலிஜியஸ் லீடர்ஸ், வேதபார் பரிசேயர் பிரதான ஆசாரியர்கள் அந்த இயேசுவை புறக்கணித்தார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதே போல இப்பொழுது அவர் செகண்ட் கமிங் மேகத்தில் வந்திருக்கிறார், வார்த்தை ஓபன் ஆகியிருக்கிறது. அந்த வார்த்தையை வந்து இந்த குயின் வந்து பற்றி கொண்டாள், அவள் அதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்க. நம்ம இந்த குயினாக இருக்கோம், ஆனால் உலகம் வந்து மறந்து போச்சு, அந்த தீர்க்கதரிசியை மறந்து போச்சு. அவர் இவ்வளவு காரியம் செய்திருக்கிறார், ஆனால் அது வந்து இப்பொழுது மறந்து போச்சு. அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. காலையில் சொன்ன பாம்பேயில் 500,000 பேர் வந்தாங்க. அப்படி 500,000 பேர் வந்தும் அவர் பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது அப்படின்னாலும் எத்தனை அதுக்கு பேர் அவர் போன பிறகு எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியாது. எல்லாரும் பழையபடி ஸ்தாபனத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால அவர் 1200 மெசேஜை விட்டுட்டு போயிட்டார். அந்த மெசேஜ் என்ன செய்யுதுன்னா, அது இன்னைக்கு ஒரு கூட்டமான மக்களை வந்து உலகமெங்கில அது வந்து இன்னைக்கு வார்த்தையில கொண்டு வருது. அவர் போயிட்டாரு, அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஆனாலும் அவர் போகும் பொழுது ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அற்புதங்கள் நடந்துச்சு, ஆனால் ஒப்பு கொடுத்தவங்க மெசேஜில் வந்தவங்க கொஞ்சம் பேர் தான். பாம்பேயில் எத்தனை பேர் வந்திருப்பாங்க, கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. இப்போ கூட பாம்பேயில் மெசேஜ் குழப்பத்தில் இருக்கு. அதனால பாம்பேயில் சில சபைகள் தான் இருக்குது, நிறைய சபைகள் கிடையாது. அன்றைக்கு 500,000 பேரில் இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் செய்தி வந்து தொடர்ந்து பென்கேம போயிட்டாலும் அந்த செய்தி என்ன செய்து உலகமெங்கிலும் போய் இன்னைக்கு உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கு. அல்லேலூயா. அதனால உலகம் அதை புறக்கணித்தாலும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. என்னையும் பைபிள் வந்து லா ஆஃப் கான்ட்ரஸ்ட்ல எழுதப்பட்டிருக்கு. ஒன்று இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டா ஒன்று இருக்கு. ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணா ஒருத்தர் ஏற்றுக்கொள்வாங்க. அதனால ஏற்றுக்கொள்றவங்க கொஞ்சம் பேர், ஆனால் ரிஜெக்ட் பண்றவங்க அதிகம். இன்னைக்கு இருக்கிற சாபன லீடர்ஸ், பெந்தேகாசல் பாஸ்டர்ஸ், சாபன தலைமை போதகர்கள் இத பிரபலமான போதகர்கள், தமிழ்நாட்டில் இருக்க பிரபலமான போதகர்கள், இதுல பெரிய பெரிய சர்ச் பாஸ்டர்ஸ் 1000 பேர் 2000 பேர் வர்றாங்க, 10000 பேர் வர்றாங்கன்னு சொல்றவங்க எல்லாம் வார்த்தையை புறக்கணிச்சிட்டாங்க. அந்த எப்படியோ அதே மாதிரிதான் இப்பொழுது வந்திருக்கு. God had sent one man message of his prophet Noah. அன்னைக்கு நோவா மூலமாக ஒரு மனுஷன் மூலமாக செய்தி அனுப்பப்பட்டது. முழு உலகத்துக்கும் ஒரே ஒரு மனுஷன் செய்தி, 40 நாள் மழை பெய்து உலகம் அழிஞ்சு போ. எல்லாரும் அந்த செய்தியை புறக்கணித்தான். ஆனா நோவாவும் அவனோடு சேர்ந்த குடும்பத்தார் 8 பேரும் அந்த செய்தியை விசுவாசித்தாங்க. ஹல்லேலூயா. அந்த செய்தி வந்து இதை அவங்க வந்து புறக்கணித்தாங்க. அந்த ப்ராஃபட்டை மறந்து போயிட்டாங்க. 120 வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் வந்து எட்டி பார்ப்பாங்க, பிற காலப்போக்கில் மறந்துடுவாங்க. நோவாவை மறந்து போயிட்டாங்க. ஆனால் நோவாவுடைய மெசேஜ் வந்து நிறைவேறாமல் போகலை, அது நிறைவேறிச்சு. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணோம். 120 வருஷத்துக்கு பிறகு ஜலப்பிரளயம் வந்தது. அந்த 120 வருஷத்தில் நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க. Forgotten prophet. நோவா வந்து ஒரு forgotten prophet, மறக்கப்பட்டு போன தீர்க்கதரிசி. ஆனால் அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தை நிறைவேறாமல் போகலை. அந்த நோவாவும் அவனை சேர்ந்த குடும்பத்தார் 8 பேர் மட்டும் பேழைக்குள்ளே போனாங்க. கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. அவங்க எல்லோரும் ஜலப்பள்ளத்தினால அழிஞ்சு போனாங்க. அவங்கெல்லாம் ரிஜெக்டர் ஆஃப் த மெசேஜ். முழு உலகத்துக்கும் ஒரே ஒரு மனுஷன்தான். அதே போல் முழு உலகத்துக்கும் ஒரே ஒரு தீர்க்கதரிசி. அன்னைக்கு பாபிலோன் ராஜ்யத்தில் ஒரே ஒரு தீர்க்கதரிசி தானியேல். இன்னைக்கு உலகம் முழுசு இருக்குதானே எல்லா மக்களுக்கும் ஒரே ஒரு ப்ராஃபட்டு பிரதர் பென்கம். அதனால் பிரதர் பென்கம் வந்து ரேப்சர் 7 சீலை பற்றி சொல்லியிருக்கார். ரேப்சர் வந்து 3 ப்ராசஸாக இருக்கிறது. சவுட், வாய்ஸ், ட்ரம்ப். இப்போ சவுட் வந்திருக்கு, வாய்ஸ் இப்போ இருக்கும். நம்ம ட்ரம்ப்புக்காக காத்திருக்கிறோம். அதுதான் பிரதானமான உபதேசம். அதை தான் நான் ஒவ்வொரு வாரத்திலையும் தியானிக்கிறோம். அதனால அது நிறைவேறி கொண்டிருக்குதா? அதை நிறைவேறுவதை நம்ம பார்க்குறோம். இன்னும் தேட் ஸ்டேஜ் வரல. ஆனால் ஒரு நாளில் வரும் பொழுது நம்ம மேலே போயிடுவோம், உலகம் அழிஞ்சு போகும். அது ஃபயர்னால அழியும். இப்பொழுது நம்ம மேலே போயிட்டு, செகண்ட் கமிங் நம்ம மேலே போயிட்டு, அதுக்கு பிறகு இயேசுவோடு கூட வந்து வெள்ளைக்குதிரையில் வந்து இந்த உலகத்துக்கு மறுபடியும் வருவோம். நம்ம வாழ்ந்த உலகத்துக்கு, நம்ம வாழ்ந்த இதே உலகத்துக்கு வருவோம். மேல இருக்கிற பசுத்தவான்கள், 7 சபை கால பசுத்தவான்கள் ஒரு காலத்துல உலகத்துல வாழ்ந்தாங்க. அவங்களும் திரும்ப உலகத்துக்கு வருவாங்க. இந்த 7 தூதர்களும் திரும்ப உலகத்துக்கு அவங்க குரூப் எல்லாம் வரப்போகுது. ஓல்ட் டெஸ்டமென்ட் சயின்ஸ் வர்றாங்க. எல்லாரும் திரும்பி அவங்க வாழ்ந்த உலகத்துக்கு வந்து 1000 வருஷம் ஆளுகை செய்யும் பொழுது உலகம் ஏதேனாக இருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ப்ராமிஸ். அதை புறக்கணிக்கிறவங்க உபத்திரவ காலத்தில் அவங்க அர்மகதோன் யுத்தத்தில் அழிஞ்சு போய் பாதாளத்துக்கு போய் கடைசி வீட்டில் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கணும். எவ்வளோ பரிதாபம். இந்த மெசேஜ் எவ்வளோ பிளஸ்ஸிங் இருக்குது. மெசேஜை புறக்கணிக்கும் பொழுது எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இப்போ பாபிலோன் ராஜ்யத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. இங்கே ஹேண்ட் ரைட்டிங் வந்திருக்கு. அதனால் உலகத்துக்கு இன்றைக்கி ஹேண்ட் ரைட்டிங் எழுதப்பட்டாய்விட்டது. அதுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. இதோ உலகம் சீக்கிரமா அழிய போகுது. அதுக்கு மத்தியில், இந்த ரெண்டுக்கு மத்தியில ஒரு குயின் அங்க வர்ற. இன்னைக்கு நம்ம விதமான ஒரு காலத்துல அந்தவர் நம்மளை குயினா வைத்திருக்கிறார். அவளுக்கு தீர்க்க தரிசியை குறித்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறது. அவள் அதை மனசுல வச்சு தியானம் பண்றா. இப்ப வந்து நீங்க ஒரு தீர்க்க தரிசிய மறந்துட்டீங்களே. அவர் தான் வியாக்கியானம் கொடுக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் வந்து 7 தூதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். வெளிப்படுத்தல் 10:6 வாசிக்கிறோம். அதனால அந்த 7 தூதன் தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்க முடியும். மற்ற எல்லாருக்கும் அது சிம்பிளா தெரியும். அது ஏதோ ஒரு அடையாள சின்னம் போல தெரியும். அன்னைக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங் எழுதும் பொழுது எல்லாருக்கும் ஒருத்தருக்கு அதுக்கு வியாக்கியானம் தெரியல. வேத பண்டிதர்களுக்கு தெரியாது. அவங்க இது அப்படின்னு அவங்க கற்பனை பண்ணி உன்னை சொல்லுவாங்க. 7 குத்துவிளக்குன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. 7 ஸ்டார்ஸ்னா என்னன்னு தெரியாது. அந்த 4 லிவிங் கிரியேச்சர், 4 வந்து அந்த ஜீவன்கள் தெரியாது. அந்த குதிரைகள் என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு படமா தெரியலாம், ஆனா நமக்கு அந்த ரியாலிட்டி தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, நமக்கு ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசி மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது? இந்த கடைசி காலத்தில். உலகம் அழியுது, இதை நியாயத்தீர்ப்பு எழுதப்பட்டாயிற்று. இப்போ ஜனங்கள் வந்து புசிப்பும் குடிப்பிலும் வெறியில் இருக்கிற களியாட்டுகள். அவ்விதமாக உலகம் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இதை கத்தர் அந்த கியூனை காட்சியில் கொண்டார். இன்னைக்கு ஒரு மனவாட்டியை காட்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். அவள் வந்து, நீங்கள் அந்த தீர்க்கதரிசிய மறந்துட்டீங்க, அவர் தான் இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும் என்று சொல்லும் பொழுது, நம்ம அந்த தீர்க்கதரிசியை விசுவாசிப்பதனால அந்த செய்தியை விசுவாசி, பைபிள் நமக்கு ஓப்பன் புக்காக மாறியிருக்கு. வெளிப்படுத்தல் 22 அதிகாரங்களுக்கும் நமக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. அதனால் திராட்சரசம் குடித்து அவர்கள் வெறியில் இருக்கும் பொழுது, விக்கிரகங்களை புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்ம நாடு விக்கிரகாராதனை நாடு, நம்ம நாட்டை ஆளுகிற கட்சி இந்து மார்க்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று அது பிரயாசப்படுகிறது. ஆண்டவரை அனுமதிக்காத பட்சத்தில் கொண்டு வர முடியாது. இது ஒரு ஜனநாயக நாடு, ஜனநாயக கொள்கையிலே ஸ்தாபிக்கப்பட்டது. இப்பொழுது மத சம்பந்தமான ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்று மனுஷன் பிரயாசப்படுகிறான். ஆண்டவரை அனுமதிக்காத பட்சத்தில் மனுஷனுடைய நோக்கம் நிறைவேறாது. எல்லா கண்ட்ரோலும் நம்ம ஆண்டவர் கையில் தான் இருக்கு. அதனால் கல்லும் மண்ணும் ஆகிய இரும்பும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். இப்பொழுது கையெழுப்பு வந்து அங்கே எழுதிவிட்டது. அங்கே கையெழுத்து எழுதும் பொழுது அவன் சோசியர்களை கூப்பிடுகிறான், எல்லாரையும் கூப்பிடுறான், ஞானிகளை கூப்பிடுகிறான். ஒருவராயிலும் அதன் அர்த்தத்தை தெரிவிக்க கூடாது இருந்தது. 8 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது ராஜா கலங்கி இருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி தேவை. அதே போல் எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கு. உலகத்தில் கிறிஸ்தவங்க எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் பைபிள், ஆனாலும் அவங்களுக்கு க்ளோஸ் புக்காக இருக்கு, அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. எவ்வளோ பெரிய பெரிய போதகர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இது க்ளோஸ் புக்கு தான். ஆனால் ராஜாத்தி என்ன செய்கிறாள் என்றால், விருந்து சாலைக்குள்ளே பிரவேசித்து அவள் சொல்லுகிறாள், நம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள்ளே சொப்பனங்களை அங்கே அர்த்தம் சொல்லுவது, தரிசனங்களுக்கு அர்த்தம் சொல்லுவது எல்லாமே இருக்குது. 12 வசந்த வாசிக்கலாம்.
5 பெயரிடப்பட்ட அந்த தானியலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதும், புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும், கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டு என்று காணப்பட்டது. இப்போதும் தானியல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றால்.
இதோ தானியல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை, அவனுக்குள்ளே எல்லா விதமான ஞானமும் இருக்குது. பென்காமில் ஆவிக்குரிய 9 வரமும் இருந்துச்சு. அவருக்கு வந்து ஆவிக்குரிய 9 கனிகளும் இருந்தது. பெர்ஃபெக்ட் மேனாக இருந்தார். ஆண்டவர் அவரை பரிபூர்ணப்படுத்தினார். ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட் மேன் அவர் தான். அவர் தான் முத்திரைகள் திறக்கப்பட்டு பரிபூர்ணமான ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வர்றார். அதுக்கு பிறகு நம்ம வந்திருக்கிறோம். அதனால் குயின்ஸ் வாய்ஸ், இப்பொழுது குயினுடைய வாய்ஸ் அங்கே வருது. அதே போல் இன்னைக்கு மனவாட்டியின் சத்தம். There was a prophet in the land. He was able to interpret the written word of God. அந்த எழுதப்பட்ட வார்த்தையை அவர் தான் வியாக்கியானம் பண்ண முடியும். அதே போல் இந்த பைபிள் எழுதப்பட்ட வார்த்தை, இந்த ரிட்டன் வேர்டை வந்து ஒரு ப்ராஃபட் தான் அதை விளக்கம் கொடுக்க முடியும். வேற பாஸ்டர்ஸால் விளக்கம் கொடுக்க முடியாது. அந்த ப்ராஃபட்டை வந்து ஃபர்கெட்டன் பண்ணிட்டாங்க. ஆனால் திஸ் குயின் ஹேட் நாட் ஃபர்கெட்டன் த ப்ராஃபட். அதே போல் நம்ம அந்த தீர்க்க தரிசிய மறக்கவில்லை. காட் ஹஸ் சென்ட் டு தட் ஜெனரேஷன். அந்த காலத்துக்கு என்று, அந்த சந்ததிக்கு என்று தானியலை அனுப்பினார். இன்னைக்கு ஆண்டவர் பிரதர் பென்காம் அனுப்பியிருக்கிறார். இந்த செய்திக்கு பிறகு அழிவு தான். அதுக்கு முன்னால குயின் தோன்றி இருக்கிறார். அதே போல இப்பொழுது அழிவுக்கு முன்னதாக ஆண்டவர் ஒரு மனவாட்டியை கொண்டிருக்கிறார். மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உலகம் வந்து நியூக்ளியர் வார்ல அழிஞ்சு போகும். உலகம் முழுசும் அழிஞ்சு போகும். மெர்சி வாஸ் ஓவர் ஃபார் பெல்சாஸ்தர் அண்ட் ஹிஸ் நேஷன். பெல்சாத்தாரும் அவனுடைய தேசத்துக்கும் இரக்கம் முடிவடைகிறது. கிருபாசனம் நியாயஸ்தானமாக மாறுகிறது. அதே போல மணவாட்டி ஆண்டவர் எடுத்துக்கொண்ட பெற்ற பிறகு உலகத்துக்கு நியாய தீர்ப்பு தான். மெர்சி இஸ் ஓவர், இரக்கமானது முடிவடையும். உலகத்தின் மேல ஆண்டவர் இரக்கமாக இருக்க மாட்டார். எல்லா சாபன பிரசங்கும் கத்தர் உங்களுக்கு அது தருவார் இது தருவார், கத்தர் அப்படி இருக்கிறார் உங்களை மறப்பதில்லை. இதை வந்து ரொம்ப வியாக்கியானம் பண்ணுவாங்க. நீங்கள் யூடியூப்பில் பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா அளவுக்கு மிஞ்சி சொல்லுவாங்க. அதே சமயத்தில் தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறாருங்கிறத சொல்ல மாட்டாங்க. ரெண்டையும் சொல்லணும். தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். அதே சமயத்தில் அவர் தேவனாக இருக்கணும்னா அவர் நீதி உள்ளவராக இருக்க வேண்டும். அந்த சைடை காமிக்க மாட்டாங்க, ஒரு சைடே காமிப்பாங்க, அளவுக்கு அதிகமாக காண்பிப்பாங்க. அவங்க இரக்கத்தை பெற்றிருக்காங்களா? அவங்க இரக்கத்தை பெறல. அந்த பாசர் இரக்கத்தை பெறல. ஆனால் நீங்களும் நானும் இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய நீதிக்கு ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே பலியாயிட்டார், நமக்காக நியாயம் தீர்ப்பு பண்ணிட்டார், நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நம்ம இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். இப்போ பென்கன் சொல்லுகிறார் இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆன் த வால் என்ற செய்தியில், வைல் தேவர் ஸ்டில் இன் தட் கண்டிஷன் அண்டர் தட் drunken stew there was a little queue. அங்க எல்லாரும் குடி போதையில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு அங்க ராஜாத்தி அங்க இருக்கிறார், குயின் அங்க இருக்கிறார். She must have been out reading the Daniel's prophecy. அவள் வந்து தானியேலுடைய தீர்க்க தரிசன வசனங்களை அவள் வாசித்துக் கொண்டிருக்கிறாள். She was in the indulging in their sin. அவங்களுடைய பாவத்தில் அவ தலையிடல. அதனால்தான் அவ சொல்லுகிறா இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். தேர் இஸ் அ மேன் இன் யுவர் கிங்டம், ஹி நோஸ் த சூப்பர் நேச்சுரல். அவர் வந்து இயற்கைக்கு மேம்பட்ட இந்த எழுத்தை அவர் வாசித்து அர்த்தம் சொல்ல முடியும் என்று அவள் சொல்லுகிறார். ஆனால் ஜனங்கள் எல்லாருமே அந்த பெல்சாத்தாரும் மற்றும் அவனுடைய பந்தியில அந்த பேங்க்யூட்ல இருந்த எல்லாருமே அந்த தீர்க்கதரிசிய மறந்துட்டாங்க. ஆனால் அவன் மறக்கலை. அதே போல நம்ம இன்னைக்கு மறக்கலை. ஆண்டவர் நமக்கு அந்த தீர்க்கதரிசி அவனுடைய செய்தி குறித்த வெளிப்பாட்டை கொடுத்துருக்கிறார். We are the queen. Hallelujah. நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். நியூ பாடி. அந்த நியூ பாடி கிடைக்கிது. இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சந்திக்க போகிறோம். வெட்டிங் சப்பரில் நம்ம பங்கு பெறுவோம். பின்பு இந்த உலகத்துக்கு வந்து 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். நம்ம குயின், நீங்களும் நானும் குயினாக இருக்கிறோம். அந்த குயினோடு கூட நீங்கள் உங்களை அடையாளப்படுத்துகிறீங்க. அப்போ உங்கள் பேரை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் நியூ பேர்த் அடைஞ்சிக்க. பார்க்கலையா? நீங்கள் நியூ பேர்த் அடையலை. அதான் இப்பொழுது நான் பார்க்குறேன்னா நான் பார்க்குறேன். பார்க்கும் பொழுது நான் நியூ பேர்த் அடைஞ்சிருக்கேன்னு அதை கன்ஃபார்ம் பண்ணு. பின்பு என்ன செய்ய போகிறோம்? உலகத்தை நியாயம் தீர்ப்போம். யார் யார் சர்ச்சை விட்டு போனாங்களோ, இந்த சர்ச்சை ஆவிக்குரிய சபை முன்னே போயிட்டு இருக்குது, ஆனால் காரணம் இல்லாமல் சர்ச்சை விட்டு போகிறவங்க, பாஸ்டரோடு ஐக்கியம் வைக்காதவங்க, வித்தியாசமாக டிஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணுறவங்க எல்லோரும் நியாய தீர்ப்பு நாளில் வந்து நிற்கணும். அவங்க வந்து இங்கேயே வந்து ஒப்புரவாகாமல் மன்னிப்பு கேட்காமல் இருந்தால் பல்லவராஜ்யம் போக முடியாது. அவங்க 1000 சர்ச்சைக்கு வேணால் போட்டும், இந்த சர்ச்சை விட்டுட்டு அவங்க பல சபைக்கு போட்டோம், அங்கெங்கே போட்டோம், ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஒரு சகரன் சொல்கிறார், தமிழ்நாடில் இருக்க எல்லா சபைக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். எல்லா சபையும் எதுக்காக? வார்த்தையை கேட்க தான் போனேன். ஆனால் இங்கே தான் எனக்கு திருப்தி வந்திருக்குன்னு அவர் சொல்கிறார். இங்கே வந்தப்புறம் தான் எனக்கு திருப்தி. நான் எல்லா சபைக்கும் போயிட்டு வந்துட்டேன். எல்லா சபையும் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக போயிட்டு வந்திருக்கிறேன். அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? இல்லை. அப்போ இந்த இடத்த விட்டுட்டு ஒரு மனுஷன் போகும் பொழுது அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. பாசத்தை வந்து மன்னிப்பு கேட்காம அவங்க பரலோராஜ்யம் போக முடியாது. எத்தனை சபை மாறி மாறி போனாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எங்கே விட்டீங்களோ அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பென்கான் சொல்கிற, நீ இயேசுவை எங்கே விட்டாயோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணு. அங்கே வந்து வராமல் எத்தனை இடம் சபையை சுற்றினாலும் கண்டிப்பாக ரேப்சரில் போக முடியாது. ஏன்னா இங்கே ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இருக்கு. இங்கே அநேக சாட்சிகள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால பாருங்கள், அங்க ஈஸியா எல்லாரும் மறந்துடுவாங்க. They would easily forgotten that God that had been promised them to take them to the land. இதோ ஆண்டவர் நம்மள மேல கொண்டு சொல்லுவாருங்க. இதெல்லாம் அவளுக்கு இப்ப நோக்கம் கிடையாது. அவங்களுக்கு சுய கௌரவம், சுய கௌரவம். தப்பு நம்மளை தப்புன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போற போக்கிலே நம்ம போகணும். நான் ஒரு பாஸ்டர் எல்லாரையும் பிரியப்படுத்த முடியாது, ஆனா இயேசுவை பிரியப்படுத்தலாம். அல்லேலூயா. உங்க எல்லாரையும் நான் பிரியப்படுத்த முடியாது, எந்த நேரத்திலையும் பிரியப்படுத்த முடியாது. ஒரு நேரத்தில் அப்ரிஷியேட் பண்ணலாம், ஒரு நேரத்தில் உங்களை கடிந்து கொள்ளலாம், ஆனால் இயேசுவை எப்பொழுதும் பிரியப்படுத்தலாம். நீங்களும் அப்படி தான். மற்ற மனுஷங்களை உங்களால் பிரியப்படுத்த முடியுமா? அவங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் நீங்கள் நடக்க முடியாது, ஆனால் இயேசுவுக்கு பிரியமாக ஜீவிக்கலாம். மனுஷங்க அவங்க மனசில் என்ன நினச்சிக்கானு நமக்கு என்ன தெரியும்? நான் அப்படி நினச்சேன், நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் அவங்க மனசில் என்ன நினைக்காது, நான் போய் உள்ளே போய் பார்க்க முடியுமா? யாராலுமே யாரையும் திருப்திப்படுத்த முடியாது, யாருக்கும் பிரியமாக ஜீவிக்க முடியாது. ஆனால் எல்லாருமே இயேசுவை பிரியப்படுத்தலாம். நம்ம குயினாக இருக்கிறோம். பின்பு என்ன செய்வோம்? நமக்காக ஒரு கியூனுக்கு ஆண்டவர் ஒரு மாளிகை வைத்திருக்கிறார். அதில் இரும்பே கிடையாது, வெண்கலமே கிடையாது, அங்கே கோல்டு பியர்டு டைமண்ட்ஸ் தான், சில்வர் கூட அங்கே இல்லை. அற்புதமான ஒரு பட்டணத்தை வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தல 21:22 வாசிக்கிறோம். அதுதான் குயின் வந்து அங்கே போய், அதான் இந்த குயின் வந்து அவளுக்கு எல்லாம் தெரியுது. அந்த ராஜ்யத்தில் ஒரு ஒரு பேர்சன், ஆண்டவர் எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு சாட்சி வச்சிருப்பார், ஒரு கூட்டமான மக்களை வச்சிருக்கிறார். அவங்களுக்கு அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்பதை அவங்க மறந்து போயிட்டாங்க. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே எவ்வளோ அற்புதங்களை கண்டார்கள், அந்த மோசே மூலமாக எவ்வளோ அற்புதங்களை கண்டார்கள். சிவந்த சமுத்திரம் அது ரெண்டாக பிரிந்ததை பார்த்தார்கள். அங்கே மன்னா மானத்திலிருந்து விழுந்தது, கன்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது, மாராவின் தண்ணீர் மதுரமாக்கப்பட்டது, அமலேக்கியர்கள் மேலே யுத்தம் செய்யும் பொழுது கத்தர் ஜெயத்தை தந்தார். இப்படி அந்த 20 லட்சம் ஜனங்களுக்கு ஆண்டோர் செய்த நன்மைகளை, மேக சம்பத்தை, அக்னி சம்பத்தை நேர கண்ணால பார்த்தாங்க. அப்படியாப்பட்ட மக்கள் வந்து அங்க மோசே கிட்ட முறுமுறுக்கிறாங்க. எப்படி பாருங்க, அந்த தீர்க்க தரிசி அங்கதான் இருக்கிறார். அந்த அற்புதங்களை செய்த தேவன் இப்பொழுது நமக்கு அந்த மோசே மூலமாக நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். முறுமுறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த தீர்க்கதரிசி, அவ்விதமான அற்புதங்களை செய்த தீர்க்கதரிசி இப்பொழுதும் அவங்க கூட தான் இருக்கிறார். அதனால அவங்க முறுமுறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, 10 முறை முறுமுறுத்து அவங்க நோக்கம், அங்கேருந்து பெறப்பட்டு வந்த நோக்கம் அந்த கானான் தேசத்தை போய் சுதந்திரிக்கணும் அப்படிங்கிறது. இந்த தீர்க்கதரிசியை புறக்கணிச்சதுனால, அந்த மோசஸை ரிஜெக்ட் பண்ணனால அங்கே போய் சேர முடியல. அவங்களோட பிரேதங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போனது. ஒன்லி 2 பீப்புள். அதுக்கு பிறகு அந்த பிந்தின ஜெனரேஷன் தான் போச்சுன்னு உங்களுக்கு எவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி தான் இப்பவும் நடக்கும். இந்த 3rd எக்ஸோடஸில் அப்படி தான் நடக்கும். கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுவார். ஆண்டவர் அதுக்கு பதிலாக வேற ஆளை அனுப்புவார், வேறவங்களை அங்கே உருவாக்குவார். அந்த பின் சந்ததி அவங்க சுதந்திரித்து கொண்டாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை அந்த சீசர்கள் பார்த்தார்கள். அங்கே குருடன் சுகமாகிறதையும், முடவன் நடக்கிறதையும், குஸ்ரோயிகள் சுகமாகிறதையும், 5 பேர் 2 மீனை ஆசீர்வதிப்பதையும் எல்லாத்தையுமே அந்த சீசர்கள் பார்த்தாங்க. இப்பொழுது படகுல ஏறிட்டாங்க. கலிலேயா கடல்ல திடீர்னு புயல் காற்று வந்தது, படகுக்குள்ள தண்ணீர் வந்து விட்டது. அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில அவங்க எல்லாம் நடுநடுங்கி போயிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து, ஐயரே, உங்களுக்கு எங்க மேல கவலை இல்லையா? இதோ நாங்கெல்லாம் அமிழ்ந்து போறோமே அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் அவங்களுடைய அவிசுவாசத்தை கடிந்து கொண்டார். காற்றையும் கடலையும் அதட்டின பொழுது அங்க பெரிய அமைதல் உண்டாயிற்று. அதனால அவர் அற்புதத்தை பார்த்தாங்க. இப்போ அவர் அவங்க போட்ல தானே இருக்கிறாரு. They had forget he was in the boat. இதோ அந்த போட்ல அவர் இருக்கிறாருங்கிறத மறந்துட்டாங்க. அவங்க கண்ணால தான் பார்த்தாங்க, ஆனா இப்ப மறந்துட்டாங்க. அவரு இதை எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமே, எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல தானே இருக்கிறது, அவர் இருக்கும் பொழுது நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு நினைக்கல. அதே போலதான் மாம்சத்துல வந்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வந்து ரிவீல்டு வேர்டா இருக்கிறார், உங்க மத்தியில இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? 4 பரிமாணம் இங்கே இருக்குது, அவர் இங்கே இருக்கிறார். நம்முடைய மாம்ச கண்ணால் காண முடியலை, கேஆசி அந்த வேலைக்காரனான பார்க்க முடியலை, ஆனால் எலிசா அதை பார்த்தார். நம்மத்தில இயேசு இருக்கிறார், மைட்டி ஏஞ்சல் நம்மத்திலே இருக்கிறார், நீங்கள் அவர் நம்மத்திலே இருக்கிறார். இதோ பென்கான் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தவர், அவர் ஊழியத்தில் அற்புதத்தை செய்தவர், நம்மத்திலே இருக்கிறார். அவரை வந்து நம்ம மறந்துடுதோம். எப்படி இயேசு கிறிஸ்து போட்டில் இருக்கிறாருங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து ரொம்ப தகச்சு போயிட்டாங்க. நம்ம அதை மறக்கக்கூடாது. இயேசு எப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கிறோம், அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். இந்த கல்வரி சாப்பல்கள் மத்தியில் இருக்கிறார். நம்ம அதை மறக்கக்கூடாது. அவன் மத்தியிலே இருக்கிறான்னு அந்த அவேர்னஸ் நமக்கு வேணும், அந்த ஃபீலிங் நமக்கு வேணும். அப்படி இருந்தால் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பீங்க. அதனால் கத்திடத்தில் வந்து நம்ம வந்து ஆசீர்வாதத்தை பெறணும்னா ரெண்டே காரியம். முதல்ல ப்ராமிஸ் வேர்டு என்னன்னு பாருங்கள். முதலாவது நீங்கள் வார்த்தையில் இருக்கணும், ரெண்டாவது நீங்கள் வந்து ப்ராமிஸ் வேர்டை பார்க்கணும், மூணாவது பேட்டர்னை பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஜெபத்தில் வந்து நம்ம சொல்லிட்டோம்னா, நம்ம இடைவிடாமல் ஊக்கமாக ஜெபம் பண்ணால் எப்படி நமக்கு அற்புதம் நடக்காமல் போகும்? எல்லாம் அவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, அங்கே நடக்கும் இங்கே நடக்கும் அப்படி. அவர் உங்கள் கூட இருக்கிறார, நீங்கள் மெசேஜில் இருக்கிறீங்க, உங்கள் கூட இருக்கிறாரு. அந்த மைட்டி ஏஞ்சல் இறங்கி வந்து நம்ம கூட தானே இருக்கிறாரு. நம்ம 7 இருக்கிறமே நம்ம தானே இருக்கிறாரு. பைபிள் பேட்டர்ன்ஸை பாருங்கள், ப்ராமிஸ் வேர்டை பாருங்கள், ரெண்டையும் கொண்டு போய் சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பை அதோடு மேட்ச் பண்ணி காமிங்க. ப்ரெசன்ட் யுவர் டோக்கன் வித் யுவர் ப்ரேயர்ஸ். நீங்கள் வந்து அப்படி செய்யும் பொழுது அது இட் வில் கம் டு பாஸ். நிச்சயமாக நடக்கும். மேரேஜ் நடக்கலை, இதை குழந்தை பிறக்கலை, ப்ராஸ்பிரிட்டி வரல, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். ஒருத்தர் உங்கள் கூட விரோதமாக இருக்கிறாங்களா, உங்கள் ஃபேமிலியிலே விரோதமாக இருக்கலான்னு இன்றைக்கு காலையில் சொன்னேன். அப்படியாப்பட்டவங்க என்ன சொல்லு, இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் அவர்கிட்ட கொண்டு போங்க. அவர்கிட்ட கொண்டு போய் பைபிள் பேட்டர்ன்ஸை காமிங்க, ப்ராமிஸ் வேர்டை காமிங்க. அப்பொழுது அவர் அதன்படி செயல்படுவார். உங்களுடைய விசுவாச அறிக்கையின் பேரில் செயல்படுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அதனால இந்த தானியலை மறந்துட்டாங்க. தானியல் அங்கே வரும் பொழுது அதனுடைய வியாக்கியானத்தை சொல்லுகிறான். வியாக்கியானத்தை சொல்லி அன்றைக்கு ராத்திரியிலே பாபிலோனிய ராஜ்யம் முடிவடை, சடனாக பூமியின் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் முடிவடை. பிரைம் மினிஸ்டர் அங்கே அதிபதிகள், சைனாவுடைய அதிபதி, ரஷ்யாவுடைய அதிபதி, அமெரிக்கா அதிபதி, ஈரானுடைய அதிபதி, எல்லா நாட்டுக்கும் அதிபதி இருக்காங்க. எல்லாரும் ஒரே நாளில் அவங்க பதவியை இழந்து போவாங்க. இப்பொழுது அவங்க பெரிய ஹீரோவாக இருக்கலாம், எல்லாரும் ஒரே நாளில் பதவியை இழந்து போவார். இந்த உலகம் ஒரே நாள் ராத்திரியிலே அழிஞ்சு போகும். ஆனால் நம்ம இப்போ அப்போ நம்ம இங்கே இருக்க மாட்டோம், நம்ம கியூனாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, நம்ம மேலே இருப்போம். நமக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த சிட்டி, குயின் வந்து அங்கே கிங்கோடு கூட அங்கே நம்ம வாழுவோம். இவ்வளோ பெரிய சலாக்கியத்தை இந்த மெசேஜில் வரும்படியாக ஆண்டவர் கொடுக்குது. நம்ம வந்து அந்த ப்ராஃபிட்டை மறந்து போகக்கூடாது. அதே போல் ஆண்டவர் வந்து நமக்காக ரெடெம்ஷன் சம்பாதித்திருக்கிறார். கடைசியாக என்ன கன்க்ளூஷன் சொல்கிறேன்னு கவனிங்க, ஆண்டவர் நமக்கு ரெடெம்ஷன் சம்பாதித்திருக்கிறார். சிசிப்பை விட அங்கே மீட்பு பெரிய காரியம். Redemption is a greater work than creation. இந்த creation எவ்வளோ பெருசாக இருக்கு, ஆனால் redemption அதை விட பெருசு. அவர் கல்வாரியிலே அந்த மீட்பை சம்பாதித்தார். தம்முடைய ஜீவனையை கொடுத்து, தம்முடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்து சம்பாதித்தார். அதை நம்ம மறந்துடுவோம். தானியல ஜனங்கள் மறந்துட்டாங்க, மோசையை மறந்துட்டாங்க, எலியாவை மறந்துட்டாங்க. அந்த தேவ ஜனங்கள் காலப்போக்கில் மறந்துடுவாங்க. அதே போல் ஆண்டவர் 2000 முன்னதாக சம்பாதித்தார். நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. இட்ஸ் எ கிரேட்டர் ஒர்க்கு, அதை மறந்து போகக்கூடாதுன்னு தான் ராபோஜனத்தை நாங்கள் வருவரும் அனுசரிங்கன்னு சொன்னார். அதனால ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதை வாங்கி புசிங்க. லூக்கா 22:19 வாசிக்கலாம்.
பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணியதை பிட்டு அவர்கள் கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுது, என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்.
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஒண்ணு கொஞ்சம் 11:25 அவர் வருமளவும் அவரை நினைவு கூறும்படி இதை செய்ய வேண்டும். அதனால நம்ம மறந்துடுவோம், மனுஷனுடைய சுவாபம் மறந்து போறது. சில நேரத்தில் மனுஷர்கள் நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள். ஆண்டவர் இவ்வளோ ரட்சிப்பை சம்பாதித்திருக்கா, நம்ம அதை மறந்துட்டோம்னா நன்றி கெட்டவர்களாக இருப்போம். அதை நினைவு கூறதுக்கு தான் ஆண்டவர் ஒவ்வொரு மாதத்துலேயும் நமக்கு ராபோஜனத்தை நியமிச்சிருக்கிறார். ஆண்டவர், நம்முடைய சரீரம் எனக்காக பிடிக்கப்பட்டது, நம்முடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. பர்ச்சேசிங் ஒர்க் நீ செய்தி, இப்பொழுது கிளைமிங் ஒர்க்குக்காக வந்திருக்கிறீர், பின்பு வந்து நீர் உலகத்தை ஆளுக செய்ய நீர் வருவி. இந்த 3 கமிங்ஸ் எப்பொழுதும் நம்ம மனசில் இருக்கு. இப்போ நம்ம என்ன வந்திருக்கிறோம், ஆண்டவர் அதை நினைவு கூறும்படியாக சொல்லுங்க, மறந்து போகக்கூடாது. அதனால் நம்ம இதை விசுவாசத்தோடு பங்கு பெற்ற ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து பலிக்கும். ஆமீன். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்கணும். I love him because he first loved me and purchased my salvation on Calvary tree. 2000 வருஷத்துக்கு முன்னதாக அவர் பர்ச்சேசிங் ஒர்க் செய்யும்படியாக வந்தார். இப்பொழுது கிளைமிங் ஒர்க் செய்யும்படியாக வந்திருக்கிறார். உலகம் வந்து அழிவை நோக்கி இருக்குது, உலகம் பாவத்திலே இருக்கிறது, 4 பரிமாணத்தின் மூலமாக பாவம் பெருகி இருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் களியாட்டிலே இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு உடனடியாக அழிவு வருகிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஹேண்ட் ரைட்டிங் வந்துவிட்டது, குயின் காட்சியிலே தோன்றியிருக்கிறாள், அங்கே ப்ராஃபிட்டை மறந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு இதோ நம்ம அந்த செய்தியை தியானம் பண்ணி கொண்டிருக்கோம். ஆண்டவர் நம்மளை குயினாக அவர் வந்து ஏற்றுக்கொள்வார். அந்த நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் அதை நினைவு கூறுகிறோம், அந்த பர்ச்சேசிங் ஒர்க்கை நினைவு கூறுகிறோம். அதனால் கருத்தை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை நம்ம பாடுவோம். ஐ லவ் ஹிம், ஐ லவ் ஹிம் பிகாஸ் ஹி ஃபர்ஸ்ட் லவ் மீ அண்ட் purchase my salvation on Calvary. Ne sikire, ne sikire, mundiyava ne siddhalal, sambadi காரியன்றி கல்வாரி. நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் உங்களுக்காக நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்டப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்குது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், என்னத்தினானில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேக பலவினரும் வியாதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே என்று நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கத்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள்.